நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. மே மாதம் 28 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் புதுச்சேரி முதல்வராக நாராயணசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், இலங்கையில் மீண்டும் அடைமழை பெய்ய துவங்கியுள்ளதால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு அபாயம் தொடர்பான செய்திகள்,
மண்சரிவு சரியா வரதுக்கான இருக்கு, அந்த சைடு அப்படியே ஒரு சைடு வெடிச்சிருக்கு, மேலும் அந்த வெடிப்புங்கிறது இல்லாம அங்கிட்டு ரெண்டு வீட்டுக்கு விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இந்த பக்கமும் அப்படி இருக்கு.
மற்றும் நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி உலக சேவையின் தமிழோசை.
வாசிப்பவர்கள் மரியா மைக்கேல், பிரமிளா கிருஷ்ணன்.
சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள மரியா நகரத்தை போராளிகளிடமிருந்து கைப்பற்ற ஐஎஸ் தீவிரவாதிகள் கடும் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறார்கள். ஐஎஸ் படையினர் கார் வெடிகுண்டுகள், பீரங்கிகளை கொண்டு விடியற்காலையில் இந்த தாக்குதலை தொடங்கினார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அந்த பகுதியில் நிலைமை முன்னேறி வந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து தப்பிக்கும் முயற்சியின் போது இரு தரப்பினருக்கு இடையே நடக்கும் மோதலில் 160,000 மேற்பட்ட மக்கள் சிக்கியுள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது.
உடன் பிறந்தவர்கள் இல்லாத தொழிலாளர்கள் தங்களது வயது முதிர்ந்த பெற்றோரை கவனித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஊதியத்துடன் கூடிய 20 விடுமுறையை சீனாவின் மாகாணம் ஒன்று வழங்கியிருக்கிறது. சீனா நடைமுறைப்படுத்திய ஒரு குழந்தை திட்டத்தால் மில்லியன் கணக்கான குடும்பங்களில் வயது முதிர்ந்த பெற்றோர் இருவரையும் அவர்களின் ஒரே ஒரு குழந்தை மட்டுமே கவனிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. 60 மேற்பட்ட பெற்றோர் இருந்தாலோ அல்லது பெற்றோர் மருத்துவமனையில் இருந்தாலோ ஹெனான் மாகாணம் விடுமுறைகளை வழங்க இருக்கிறது.
2 போட்டி குழுக்களின் சண்டையை நிறுத்த ஆஸ்திரேலிய போலீசார் மிளகு தெளிப்பான்களை பயன்படுத்தியுள்ளனர். இந்த 2 குழுக்களுக்கும் மெல்போர்ன் நகரத்தில் குடியேற்றம் மற்றும் இனவாதம் குறித்து அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டனர். பல்லின கலாச்சாரத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பேரணியின் போது வலது மற்றும் இடதுசாரி குழுக்கள் போலீசாரின் தடையணிகளை மீறி சண்டையிட்டுக் கொண்டனர். அவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தவில்லை, வரம்புகளை மீறிவிட்டனர் என்று போலீஸ் தரப்பு கூறியுள்ளது.
You will see the footage of the violent, inappropriate behavior.
பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கிரேக்கத்தின் ஏதன்ஸ் மலையில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் மிகவும் புனிதமான இடம் ஒன்றில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றுள்ளார். ரஷ்ய துறவிகள் புனித பென்டிலைமோன் மடாலயத்தில் வாழ்ந்து வருகிற 1000 ஆண்டு இங்கு கொண்டாடப்படுகிறது. தான் ஆர்த்தடாக்ஸ் நம்பிக்கையில் ஊன்றியவர் என்று அடிக்கடி கூறிக்கொண்ட புதின் ரஷ்யாவின் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் தலைவர் முதுபெரும் தந்தை கிரில் அவர்களுடன் இதில் கலந்து கொண்டுள்ளார்.
கருத்தடை சாதனங்கள், குடும்ப கட்டுப்பாட்டு பொருட்கள் ஆகியவற்றை விளம்பரம் செய்யும் அனைத்து ஒளி மற்றும் ஒலிபரப்புகளை பாகிஸ்தான் அதிகாரிகள் தடை செய்துள்ளனர். இத்தகைய வணிகப் பொருட்களின் விளம்பரங்கள் மாசில்லா குழந்தைகளின் மனதில் ஆர்வத்தை தூண்டுகின்றன என்று பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதால் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒழுங்காற்று அமைப்பு கூறியுள்ளது. பாகிஸ்தான் உலகிலேயே 6வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகும். அதில் 1/3 பகுதி மக்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு வசதிகள் கிடைப்பதில்லை என்று ஐநா மன்றம் தெரிவித்துள்ளது.
தென்கொரியா வடகொரியா இடையே உள்ள சர்ச்சைக்குரிய கடல் எல்லையில் தென்பகுதியிலிருந்து நுழையும் கப்பல்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கொரிய கடற்படை தங்கள் எல்லைப்பகுதிக்குள் நுழைந்த 2 கப்பல்களை நோக்கி எச்சரிக்கை குண்டுகளை சுட்ட சம்பவத்திற்கு பிறகு வடகொரியாவின் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்துடன் தேர்தல் நடைபெற்ற புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக மூத்த காங்கிரஸ் தலைவர் நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
புதுச்சேரியின் புதிய முதலமைச்சராக முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தேர்வு செய்யப்பட்டிருப்பதை எதிர்த்து புதுவை மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் கல்வீச்சிலும் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டுடன் சேர்ந்து தேர்தல் நடைபெற்ற புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 இடங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களை கைப்பற்றியது. ஆனால் புதிய முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சிக்குள் பலத்த போட்டி நிலவியது. முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நமச்சிவாயம், நாராயணசாமி ஆகியோர் முதல்வர் பதவிக்கு போட்டியிட்டனர். இதனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து இருந்து ஒரு வாரம் கடந்த நிலையிலும் முதல்வர் தேர்வு செய்யப்படவில்லை. போட்டியில் இருந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஆதரவை திரட்டி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய மேலிட பார்வையாளர்கள் ஷீலா தீட்சித் உள்ளிட்டவர்கள் இன்று புதுச்சேரி வந்தனர். இவர்கள் காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு புதிய முதலமைச்சராக நாராயணசாமி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. நாராயணசாமியின் பெயரை தானே முன்மொழிந்ததாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம் தெரிவித்தார்.
கரையாடிக்குரிய தலைவர் நாராயணசாமி அவர்களை புதுவை மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நான் முன்மொழிந்திருக்கின்றேன். மரியாதைக்குரிய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்.
புதிய முதல்வர் பதவியேற்கும் தேதி, அமைச்சரவை பட்டியல் ஆகியவை விரைவில் அறிவிக்கப்படும் என செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி கூறினார்.
மாநில கட்சி தலைவர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவு செய்வோம். கட்சியின் தலைமைக்கு அதை தெரிவிப்போம். கூட்டணி கட்சிக்கு
நாராயணசாமியின் பெயர் முதல்வர் பதவிக்கு அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் இறங்கினர். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற தனியார் விடுதிக்கு வெளியில் கூடிய நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் நாராயணசாமிக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நாராயணசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். காங்கிரஸ் கொடியை தீ வைத்து கொளுத்தியதோடு சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த பேருந்துகள் கல்வீசி தாக்கப்பட்டன. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறை தடியடி நடத்தி கலவரத்தில் ஈடுபட்டவர்களை துரத்தியது. இதற்கு பிறகு அந்த விடுதியிலிருந்து மேலிட பார்வையாளர்களான ஷீலா தீட்சித் உள்ளிட்டவர்கள் வெளியேறினர்.
அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உடனடியாக தேர்தல் நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களுடன் மீண்டும் முரளிதரன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடந்ததால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் மே 16 நடக்கவிருந்த நிலையில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய இரு தொகுதிகளிலும் தேர்தலை ஒத்திவைத்து மே 15 என்ற இரவு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்த இரு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு மே 23 நடக்கும் என்றும் கூறப்பட்டது. அதற்கு பிறகு வாக்குப்பதிவு ஜூன் 13 ஒத்திவைக்கப்பட்டது. இந்த இரு தொகுதிகளிலும் நடந்த பண விநியோகம் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க IAS, IPS வருமான வரித்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை தேர்தல் ஆணையம் அமைத்தது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி நேற்று தில்லி சென்று இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த நிலையில் இந்த இரு தொகுதிகளிலும் தேர்தல் ரத்து செய்யப்படுவது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இரு தொகுதிகளிலும் ஜூன் 1 தேர்தலை நடத்த வேண்டுமென தமிழக ஆளுநர் ரோசையா தெரிவித்திருந்த பரிந்துரையை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கும் தேர்தல் ஆணையம் தமிழக ஆளுநர் இந்த பரிந்துரையை செய்திருக்க கூடாது என்று கூறியுள்ளது. தற்போதுள்ள சூழலில் இந்த இரு தொகுதிகளிலும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்த முடியாது என்று கூறியுள்ள ஆணையம் விரைவில் புதிய தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு குறித்து திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதிமுகவின் துஷ்பிரயோகத்தை தேர்தல் ஆணையம் நேரடியாக அறிந்து கொள்ள இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு ஆதரவாகவே தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்த தேர்தலை ரத்து செய்து அதை இடைத்தேர்தல் போல் நடத்துவது என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செய்யப்படுகின்ற செயல்.
தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்றுள்ளது.
முரளிதரன் வழங்கிய அந்த குறிப்புடன் தமிழக கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 100 உயிரிழந்தார்கள். இந்நிலையில் மீண்டும் அங்கு அடைமழை பெய்ய துவங்கியிருப்பதால் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மலையகத்தில் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் சில பிரதேசங்களில் இன்று காலை தொடக்கம் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சில பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மையம் கூறுகின்றது. மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கண்டி, நுவரெலியா, கேகாலை உட்பட 5 மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. நிலச்சரிவு அபாயம் காணப்படும் பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆய்வு மையம் கேட்டுள்ளது.
விடிய கால 3:30 போல மழை சரியான மழை தானே பெய்ஞ்சு கொண்டிருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு 4 போல திடீரென்னு சத்தம் பெரும் சத்தமா கேட்டுச்சு. நான் என்ன செஞ்சு அது பிற்பாடு அங்க இருந்து எல்லாம் கட்டி கொண்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தது பிற்பாடு இது பார்த்தா பெரிய வண்ணேடு வீடு மேல இடிஞ்சிருச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்படி ரெண்டு வீடு சம்பூர்ணமா பின்பக்கம் சம்பூர்ணமா சேதம், புள்ள மூடப்பட்டுருச்சு. கிச்சன் நம்ம பெட்ரூமும் டொய்லெட்ல இருந்து சம்பூர்ணமா. நம்ம வீட்டுல 3 குடும்பம், அங்கிட்ட 3, 6 குடும்பம் வெளியாயிருக்கும். வெளியே கோயிலுக்கு முன்னுக்கு நிக்கிறோம், கோயிலுக்கு கூட இடத்துலதான் இருக்கும். ஓ மண் சரி சரியா வரதுக்கான இருக்கு. அந்த சைடு அப்படியே ஒரு சைடு வெடிச்சிருக்கு மேல. அந்த வெடிப்புங்கிறது இல்லாம அங்கிட்ட ரெண்டு வீட்டுக்கு விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த பக்கமும் அப்படி இருக்கு.
இக்குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
உதயகுமார். அடுத்து, திருவோணமலை மாவட்டம் சம்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கிழக்கு மாகாண முதல்வருக்கும் கடற்படை அதிகாரிக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. அது தொடர்பாக விளக்கமளித்து இலங்கை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் முதல்வர் நஷீர் அகமது கடிதம் அனுப்பியுள்ளார். அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது மணிவண்ணன்.
கிழக்கு மாகாண முதல்வர் நஷீர் அகமது தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை முப்படைகளும் புறக்கணிப்பது என்று எடுத்த முடிவு தவறிழைத்த அதிகாரிகளை பாதுகாக்கும் குறுகிய நோக்குடன் எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் முடிவு என்று கண்டனம் செய்திருக்கிறார். இந்த சர்ச்சையை அடுத்து இரண்டு தரப்புகளிடமும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விளக்கம் கோரியிருந்தார். இதனிடையே நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் விக்ரமசிங்கே ஆகிய இருவருக்கும் எழுதிய கடிதம் ஒன்றில் முதல்வர் நஷீர் அகமது இந்த சம்பவத்தில் கலந்து கொள்ளச் சென்றிருந்த தனது பெயரையும் மாகாண கல்வி அமைச்சர் பெயரையும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் படிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். இருந்தாலும் இந்த தவறை கவனித்த மாகாண ஆளுநர் தன்னை மேடைக்கு வருமாறு சைகை செய்ததாகவும் அதையடுத்து தான் மேடையில் ஏற முயன்றபோது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட கடற்படை அதிகாரி ஒருவர் தன்னை மேடையில் ஏற விடாமல் தடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கு முன்பாகவே முப்படைகள் தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கப் போவதாக முடிவெடுத்திருப்பது தவறிழைத்த தங்கள் அதிகாரிகளை பாதுகாக்கும் குறுகிய நோக்கிலேயே எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் முடிவு என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேய நேரம். தயாரித்து வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் பிரமிளா. நேயர் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே பிரமிளா.
இலங்கையில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை மோதல் குறித்த செய்தி பற்றி எழுதும் கனடா மோன்ட்ரியல் நேயர் நாராயண பிள்ளை நவரத்னம் கடற்படை அதிகாரியை பேசியதற்காக முதலமைச்சர் இலங்கையின் கடற்படை, விமானப்படை, இராணுவ முகாம்களுக்குள் பிரவேசிக்க கூடாது என்று பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளதும் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு முப்படையினர் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதும் வேடிக்கையாக உள்ளது. இச்செயலானது இலங்கையில் இராணுவ ஆட்சியே நடப்பதாக தெரிகிறது. ஜனாதிபதியும் மௌனமாக இருப்பது நாளை தனக்கும் இதே நிலை இராணுவம் எடுத்துவிடுமோ என அஞ்சுகிறார் போலும் என்கிறார்.
இந்த வாரம் நாம் சென்னை ஆட்டோக்களில் திரைப்பட ட்ரெய்லர்களை பார்க்க வசதியாக புதிதாக பொருத்தப்பட்டுள்ள குறுந்திரைகளை பற்றி நம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார் அனுப்பிய காணொளியை பற்றி நமது ஃபேஸ்புக் புக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் வேலு எஸ் குமார், சென்னையில் ஆட்டோவில் பயணிக்கும்போது சாலையை கவனித்தபடி இருக்கும்போதே பக்கத்து தெருவுக்கு நேராக போகாமல் 4 சுற்றி மீட்டர் தூரத்தை கிலோமீட்டர் ஆக்காமல் விடமாட்டாங்க. சில ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படி இந்த ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஈரோடு போய் திருச்சி வந்த கதை தான் நடக்கும். வேணும்னா அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளில் வேணா இதை முயற்சி செய்து பாருங்கள். அங்கே தான் காத்திருந்து காத்திருந்து காலம் வீணாக போகுது, ஒரு பொழுதுபோக்காகவது இருக்கும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மகா நடராசா என்னும் நேயர், இதன் நீட்சி சுவர் விளம்பரத்துக்கு முடிவு கட்டுமாயின் ஒரு நல்ல முயற்சி, சிங்கார சென்னையாக வைத்திருப்பதற்கு ஒரு வழி என்கிறார்.
ஈரானில் கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க உதவும்படி தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியதாக வந்த செய்தி குறித்து நம்முடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் நேயர் இர்ஷாத் அப்துல் ஜமால்தீன் கடிதம் எழுதினால் போய் சேர அதிக நேரமாகும், தொலைபேசியில் கூப்பிட்டு சொல்லுங்கள் என்று கிண்டல் அடிக்கிறார்.
மற்றொரு நேயர் முத்துக்குமார், ஏமா நீங்க பிரதமர் கூட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இல்லையா, இன்னுமா இப்படி கடிதம் எழுதுறீங்க என்கிறார்.
ஸ்டாலினுக்கு தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் உரிய இடம் தரப்படாதது பற்றிய சர்ச்சை குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், கருணாநிதியும் தன் பங்குக்கு குறையாக கூறியிருக்கிறார். மக்கள் இவர்களை நாற்காலி சண்டைக்காக தேர்வு செய்யவில்லை என்பதை உணர வேண்டும். செம்மொழி மாநாட்டை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் சில உண்மைகள் விளங்கும். பெருந்தன்மை என்பது தற்பொழுதைய அரசியல்வாதிகளிடம் மருந்துக்கும் கிடையாது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினை கூட்டத்தோடு கூட்டமாக அமர வைத்தது தவறு. இது தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தலகணத்தையும் அடக்குமுறையும் காட்டுகிறது. இருப்பினும் ஸ்டாலின் முதல்வருக்கு வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது பிரமிளா. இத்துடன் இன்றைய நேர் நேரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகிய சமூக வலைத்தளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.